1946 செப்டம்பர் மாதத்தில்தான் அகில இந்திய போஸ்டல் அந்த ஆர்எம்எஸ் யூனியன் அந்த சங்கத்தில் தான் நான் உறுப்பினராக இருந்தேன். அந்த சங்கத்தினுடைய பரீட்சார்த்த பொதுச் செயலாளராக அவர் நியமனம் செய்யப்பட்டார். அதாவது ப்ரொபேஷனரி ஜெனரல் செக்ரட்டரி. ஏன் அப்படி ஒரு ப்ரொபேஷனரி ஜெனரல் செக்ரட்டரியை நியமனம் செய்தார்கள் என்று கேட்டால் அந்த வரலாறு உங்களுக்கு சிறிது பயனளிக்கும். 1946 ஜூன் ஜூலையில் நாடுகளிலே வேலை நிறுத்தம், தபால்காரர்களுடைய வேலை நிறுத்தம் நடந்தது. நாடுகளிலே வேலை நிறுத்தம் நடத்திய பெருமை நான் நினைக்கின்றேன் தபால் தண்டி தொழிலாளர்களுக்கும் ஓரளவுக்கு ரயில்வே தொழிலாளர்களுக்கும் சார்ந்தது. அதில் முதல் நாடுகளிலே வேலை நிறுத்தம் 1946 பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு கடுமையான எதிர்ப்பு, வெற்றி பெற்று விடுவோம், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை இந்த நாட்டை விட்டு துளைத்து விடுவோம் என்ற நம்பிக்கை உருவாகிய ஒரு கட்டம். அந்த கட்டத்தில் நமது தபால்காரர் சங்கத்தினுடைய வேலை நிறுத்தம் நடந்தது. ஆனால் ஆல் இண்டியா போஸ்டல் அண்ட் ஆர்மர்ஸ் யூனியன் என்கின்ற தாய் ஸ்தாபனம் இருக்கின்றது, அந்த தாய் அமைப்பு அந்த வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை. வேறு எந்த சங்கமும் அந்த வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை. அப்படி இருந்தும் தபால்காரர்களுடைய வேலை நிறுத்தம் 100க்கு 100 வெற்றி பெற்றது. அதற்கு காரணம் மக்களுடைய பேராதரவு. பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து கொந்தளிப்பு மக்கள் மத்தியில் இருந்தது. அதன் விளைவாக தபால்காரர் சங்கத்தினுடைய வேலை நிறுத்தம் வெற்றி, 100க்கு 100% வெற்றி. அவர்கள் முன்வைத்த எல்லா கோரிக்கைகளையும் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி ஒரு வெற்றி எந்த கட்டத்திலும் நாம் கண்டதில்லை. அந்த வேலை நிறுத்தத்தில் பெங்கால், அசாம், அந்த சர்க்கிள் யூனியனுடைய பொதுச் செயலாளர் தோழர் பி என் கோஷ், பூபேந்திரநாத் கோஷ் அவர்கள் 48 மணி நேரம் வேலைநிறுத்தம் நோட்டீஸ் கொடுத்து இந்த வேலைநிறுத்தத்தில் கலந்து கொண்டார்கள். ஆக பெங்கால், அசாம், பீகார், ஒரிசா இந்த கிழக்கு மாநிலங்களில் 100க்கு 100 வேலை நிறுத்தம் வெற்றிகரமாக நடந்தது. அதுவும் ஒரு காரணம் தபால்காரர் சங்கத்தினுடைய வேலை நிறுத்தத்தினுடைய முழுமையான வெற்றி. ஆனால் அந்த வேலை நிறுத்தத்திற்கு முதலில் ஆதரவு கொடுத்தது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த ஆசாத் அவர்கள் அபுல் கலாம் ஆசாத் ஆதரவு அறிக்கை வெளியிட்டார். ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆதரவு அறிக்கை வெளியிட்டார்கள். வெளியிட்ட சில நாட்களில் பிரிட்டிஷ் அரசாங்கம், அன்று வைசராய் இருந்த லார்டு வேவல், ஜவஹர்லால் நேரு அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார். எதை பற்றி? வேலை நிறுத்தத்தை பற்றி அல்ல. அரசியல் அதிகாரம் உங்களுடைய கரங்களுக்கு மாற்றப் போகின்றோம், ஆதலால் இந்த வேலை நிறுத்தங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்து பழகினீர்கள் என்றால் உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இது மாறும் என்பதை அவர் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு தெளிவுபடுத்தினார். வைசராயை சந்தித்துவிட்டு வெளியில் இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் தபாப்பள்ளி போன்ற அத்தியாவசிய சர்வீஸ்களில் வேலை நிறுத்தம் நடப்பது நல்லதல்ல, இந்த வேலை நிறுத்தத்தை நீங்கள் வாபஸ் பெற்று விட வேண்டும் என்று அவர் பகிரங்கமாக வேண்டுகோள் கொடுத்தார். அந்த வேண்டுகோளையும் மீறி வேலை நிறுத்தம் தொடர்ந்தது, வெற்றிகரமாக முடிந்தது. ஆனால் அந்த வேலை நிறுத்த கட்டத்தில் ஆல் இண்டியா போஸ்டல் அண்ட் ஆர்மர்ஸ் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் பி எஸ் கம்ளே அவர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு ஆதரவாக வானொலியில் சென்று உரையாற்றினார். இந்த வேலை நிறுத்தத்திற்கு எதிராக உரையாற்றினார். அந்த பி எஸ் கமலையை பற்றி நான் குறிப்பிட வேண்டும். அவர்தான் பின்னால் பாரதிய மஸ்தூர் சங் என்ற அகில இந்திய அமைப்பை தொடங்கி வைத்த பவுண்டர் பிரசிடென்ட் அவர் அன்று ஆர்எஸ்எஸ் காரர். இது ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால் வரலாற்றில் அப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஆக அவர் துரோகம் செய்துவிட்டார், அவருக்கு இனிமேல் இங்கு இடமில்லை என்று நமது சங்கத்தில் கொந்தளிப்பு ஏற்பட்டது. பிறகுதான் அவரை நீக்கிவிட்டு தோழர் ஓம் பிரகாஷ் குப்தா அவர்களை பொதுச் செயலராக கொண்டு வந்தோம். அவர் நமது இலாக்காவைச் சேர்ந்தவர் அல்ல, இங்கு பணியாற்றியவர் அல்ல. அன்று பொதுவாக வெளியில் இருக்கக்கூடிய தலைவரைத்தான் நாமும் தலைவர்களாக வைத்திருந்தோம். கிளை செயலாளராக கூட வெளியில் இருந்த அட்வொகேட்டுகளை வைத்திருந்திருக்கின்றோம். பாம்பே மாநகர கிளைக்கு செயலாளர் ஒரு அட்வொகேட், கல்கத்தா மாநகர கிளை செயலாளருக்கு ஒரு அட்வொகேட், தலைவர்கள் மட்டுமல்ல செயலாளர்களே அப்படி இருந்தார்கள். அந்த சூழலில் தோழர் குப்தா அவர்களை இங்கு வெளியிலிருந்து ஒரு இளைஞரை எடுத்து அந்த இளைஞர் சுறுசுறுப்பாக பணியாற்றுவார் என்கின்ற அந்த நம்பிக்கையில் அவரை இங்கு கொண்டு வந்தோம். அவர் இங்கு வந்து செப்டம்பர் 1946 சேர்ந்தார். 2-3 மாதங்கள் கழித்து டிசம்பர் மாதம் அக்கோலாவில் அகில இந்திய மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்தார். அந்த தீர்மானம் என்னவென்றால் எல்லா சங்கங்களும் தங்களுடைய சங்கங்களை கலைத்துவிட்டு ஒரே ஒரு சங்கத்தை உருவாக்க வேண்டும், அதற்காக ஒரு திட்டம் தீட்ட வேண்டும். அந்த திட்டத்திற்கு அகில இந்திய ஆர்எம்எஸ் போஸ்டல் ஆர்எம்எஸ் சங்கம் முன்முயற்சி எடுக்க வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை அந்த மாநாட்டில் அக்கோலா மாநாட்டில் முன்வைத்தார். அந்த தீர்மானத்தை யாருமே ஆதரிக்கவில்லை. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பேசியவர்கள் எல்லாம் அந்த தீர்மானத்தை எதிர்த்தே பேசினார்கள். ஏனென்றால் அவர்கள் அவருடைய சங்கத்தை கலைத்துவிட வேண்டும் என்றால் பாபு தரப்பாளர் உருவாக்கிய இந்த சங்கத்தையும் கலைத்துவிட வேண்டுமா என்று. ஒற்றுமை தேவைதான், ஆனால் ஒற்றுமை விரும்புபவர்கள் எல்லாம் நமது சங்கத்திலே வந்து சேர்ந்து கொள்ளலாமே என்று வாதாடினார்கள். கடைசியில் பேசிய தோழர் பி என் கோஷ் அவர்கள் தலைவர் அவர்கள் அந்த தீர்மானத்தை ஆதரித்து பேசுகையில் ஒரு இளைஞரை கொண்டு வந்திருக்கின்றோம், அந்த இளைஞர் கனவு காண்கின்றார், அவர் ஒரு கனவு திட்டத்தை உருவாக்கி நமது முன்னால் வைத்திருக்கின்றார், அது நனவாகாது, அது செயல்படுத்த முடியாது, நீங்கள் ஏன் இவ்வளவு தூரம் பகிர வேண்டும், நீங்கள் அனுமதியுங்கள், அவர் தீர்மானத்தை தீர்த்திவிட்டு அவருக்கு திருப்தி ஏற்படட்டும், அவர் செயல்படட்டும் என்று சொல்லிதான் அந்த தீர்மானத்தை ஆதரித்தார். அப்படி அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அது டிசம்பர் 1946. ஆனால் 4-5 மாதங்களுக்குள்ளாக தோழர் குப்தா அந்த அற்புதத்தை செய்து காட்டினார். முக்கியமான 4 பெரிய தொழிற்சங்கங்கள் அங்கு இருந்தது. ஒன்று ஆல் இண்டியா போஸ்டல் அண்ட் ஆர்எம்எஸ் யூனியன், 2வது ஆல் இண்டியா போஸ்ட்மென் அண்ட் லோயர் கிரேட் ஸ்டாஃப் யூனியன், அதற்கு தலைவர் விஜி தால்வி, 3வது ஆல் இண்டியா டெலிகிராப் அசோசியேஷன், அதற்கு பொதுச் செயலாளர் டாக்டர் நரோனா. அவருடைய ஊதியம் எவ்வளவு தெரியுமா? நமது போஸ்ட் அண்ட் டெலிகிராப் டிபார்ட்மெண்ட்டினுடைய டைரக்டர் ஜெனரலுக்கு என்ன ஊதியமோ அதே ஊதியம் அவருக்கு இந்தியன் டெலிகிராப் அசோசியேஷன் கொடுத்தது. அவர் ஒரு ஆங்கிலோ இந்தியர். அவர்கள் அன்று என்ன வாதத்தை முன்வைத்தார்கள் என்றால் டிஜி டைரக்டர் ஜெனரலுக்கு முன்பாக உட்கார்ந்து சரிசமமாக பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு பொதுச் செயலாளர் என்றால் அவருக்கு சமமான ஊதியம் அவருக்கு கொடுக்க வேண்டும், அப்படி கொடுத்தார்கள். ஆனால் அந்த சங்கத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பிளவு ஏற்பட்டு ஐபிடியு இந்தியன் போஸ்ட் அண்ட் இந்தியன் டெலிகிராப் அசோசியேஷன் யூனியன் ITU என்று பி சி சாட்டர்ஜி என்பவருடைய பொதுச் செயலர் தலைமையில் அது வந்தது. ஆக இந்த சங்கங்களை எல்லாம் ஒன்றாக இணைத்து ஒரே சங்கமாக, நான்கு பெரிய சங்கங்களை இணைத்து ஒரு சங்கமாக உருவாக்குவதற்கு முயற்சி 1947 எடுக்கப்பட்டு 1947 ஆகஸ்டிலேயே ஒரு சங்கத்தை உருவாக்கினோம். அந்த சங்கத்திற்கு பெயர் தான் UPTW, யூனியன் ஆஃப் போஸ்ட் அண்ட் டெலிகிராப் யூனியன். அதற்கு ஜாயிண்ட் ஜெனரல் செக்ரட்டரியாக தோழர் குப்தா தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்த ஆண்டு நடந்த மாநாட்டில் சென்னையில் தோழர் குப்தாவும் தோழர் எம்ஏ ஜபால் அவர்களும் ஜாயிண்ட் ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்தார்கள். ஆனால் ஒரு ஆண்டிற்கு பிறகு தோழர் குப்தா அவர்கள் ஜெனரல் செக்ரட்டரியாக பொறுப்பேற்றார்கள். 1948 அவர் பொறுப்பேற்ற பிறகு விறுவிறுப்பான நிகழ்வு நடந்தது. அது சில கோரிக்கைகள் வைத்தோம். நீண்ட நாள் கோரிக்கை பட்டியல் என்று ஒரு பட்டியல், உடனடி கோரிக்கை பட்டியல் என்று ஒரு பட்டியல், இப்படி ஒரு பட்டியலை வைத்து இந்த பட்டியலை நிறைவேற்றவில்லை என்றால், அரசாங்கம் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் போராடுவது என்ற முடிவு செய்தோம். அன்று வேறு வகையான கொந்தளிப்பு நாட்டில் இருந்தது, மக்கள் மத்தியில் அல்ல, ஆனால் இடதுசாரிகள் மத்தியில் கொஞ்சம் கொந்தளிப்பு இருந்தது. நாடு விடுதலை பெற்று விட்டது, ஆனால் அது தொழிலாளிகளுக்கு ஆட்சி அல்ல. தொழிலாளிகளுக்கு ஆட்சியை அமைப்பதற்கு இதுதான் சரியான சமயம், ஆதலால் நாம் புரட்சிகர நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்று ஒரு சிந்தனை போக்கு எங்களையெல்லாம் மேற்கொண்டது. ஆதலால் 1949 மார்ச் 9ஆம் தேதி வேலைநிறுத்தம் செய்வது என்று UPTW, யூனியன் ஆஃப் போர்ட்ஸ் அண்ட் டெலிகிராப் யூனியன் முடிவு செய்து பல சங்கங்கள் முடிவு செய்தது, ரயில்வே பெடரேஷனும் முடிவு செய்தது, ஆல் இண்டியா ரயில்வே பெடரேஷன், அதனுடைய தலைவர் ஜெயபிரகாஷ் நாராயணன், அந்த சங்கமும் முடிவு செய்தது. அதுபோன்று போஸ்ட்மேன் யூனியன், ஆல் இண்டியா போஸ்ட்மேன் அண்ட் லோயர் ஸ்டாஃப் யூனியன், அதனுடைய தலைவர் விஜி தால்வி, அவர்களும் முடிவு செய்தார்கள். எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து முடிவு செய்தது. ஆனால் நேர்வர்களை இந்த சங்கங்களினுடைய சார்பில் சென்று சந்தித்த தலைவர்களில் முக்கியமானவர்கள் ஜெயபிரகாஷ் நாராயணன், மற்றொன்று ஓம் பிரகாஷ் குப்தா. இவர்கள் இருவரும் சந்தித்து விட்டு வெளியில் வந்த பிறகு ஒரு தொழிலாளர் கூட்டம் ஒன்று கூட்டி அதில் பேசுவதாக இருந்தது. ஆனால் நேர்வர்களை சந்தித்து விட்டு வெளியில் வந்த பிறகு ஜெயபிரகாஷ் நாராயணனை மட்டும் நேரு அழைத்து ஏதோ சில வார்த்தைகள் கூறினார். அந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு வெளியில் வந்த ஜெயபிரகாஷ் நாராயணன் இந்த கூட்டத்திற்கு வர மறுத்துவிட்டு சென்று விட்டார். வேலைநிறுத்தங்களை வாபஸ் வாங்கிவிட்டார். ஒரே ஒரு சங்கம்தான் வேலைநிறுத்தத்திற்கு ஆதரவாக முடிவெடுத்து அரசாங்கத்தின் மீது வேலைநிறுத்த நோட்டீஸ் கொடுத்தது யூனியன் ஆஃப் போஸ்ட் என்ற சங்கம். மற்ற சங்கங்கள் எல்லாம் பின்வாங்கிவிட்டன. அதற்கு பொதுச் செயலாளர் தோழர் ஓபி குப்தா, அவர்தான் இன்றைய நமது இயக்கத்தை ஆக்கியோன். என்எஃப்பிடி ஆக்கியோனும் தோழர் குப்தா அவர்கள் தான். ஏனென்றால் UPTW சங்கம் கம்யூனிஸ்டுடைய தலைமையில் வந்துவிட்டது என்ற கவலை அரசாங்கத்திற்கு அதிகமாக ஏற்பட்டு இந்த சங்கங்களை எல்லாம் ஒன்றாக இணைத்து விட்டோம் என்றால் கம்யூனிஸ்டுகள் சிறிய மைனாரிட்டி ஆகிவிடுவார்கள் என்பது அரசாங்கத்தினுடைய கணிப்பு. ரயில்வே தொழிலாளர் சங்கத்தை அப்படி ஒரே சங்கமாக ஆக்கினால் அங்கு கம்யூனிஸ்டுகள் தலைமைக்கு வந்து விடுவார்கள் என்று அங்கு எந்த விதமான திட்டத்தை முன்வைக்காமல் தபால் தந்தி துறையில் மட்டும் அந்த திட்டத்தை முன்வைத்து எல்லா சங்கங்களையும் ஒன்றாக இணைக்க வேண்டும் என்ற முயற்சி அரசாங்க தரப்பிலிருந்தே எடுக்கப்பட்டது. அதனால்தான் ரியலின் திட்டம் என்று ஒரு திட்டம் வந்தது. அப்பொழுது நமது அமைச்சர் ஜக்ஜீவன் ராம் மிகவும் சிறப்பான அமைச்சர். அவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர், தலித்துகளினுடைய தலைவர், ஆயினும் மிக மிக உறுதியான அரசியல் தலைவர்கள். அவர் அதிகாரிகளை மிக திறமையாக வேலை வாங்குவார். அதிகாரிகள் யாரும் அவரிடம் சென்று தேவைக்கு அதிகமாக வாதாட முடியாது. அவருடைய முடிவு என்றால் முடிவுதான். அவர் என்ன முடிவிற்கு வந்தார் என்றால், சரி ஒன்று வணக்கம் அப்படியே ஒன்றுபட்டு விட்டு அந்த ஒற்றுமை காரணமாக அவர்கள் அரசாங்கத்திற்கு எதிராகவே வேலைநிறுத்தம் போன்ற கிளர்ச்சிகளில் இறங்குவதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு என்று ஜெகஜீவன் ராம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்படி அந்த வேலைநிறுத்தத்தை இது அமைப்பை என்எஃப்டி என்கின்ற அமைப்பை நேஷனல் பெடரேஷன் ஆஃப் போஸ்ட் அண்ட் டெலிகிராப்ஸ் யூனியன் என்ற அமைப்பை, எம்ப்ளாயீஸ் என்ற அமைப்பை அங்கு தோன்றுவதற்கான முயற்சியில் அரசாங்கமும் தொழிற்சங்க தலைவர்களும் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தையினுடைய அடிப்படையில் ஒரு திட்டம் உருவாகி அந்த திட்டத்தை அரசாங்கமும் ஒப்புக்கொண்டு தொழிற்சங்கங்களும் ஒப்புக்கொண்டு அந்த திட்டம் இறுதியில் பிஎஸ்சி டிபார்ட்மெண்டினுடைய டைரக்டர் ஜெனரலினுடைய ஜெனரல் சர்க்குலர் வாயிலாக டிபார்ட்மெண்டினுடைய ஜெனரல் சர்க்குலராக அது நாடு முழுவதும் அனுப்பப்பட்டது. டிபார்ட்மெண்டே அனுப்பியது. அப்பொழுது எல்லா இடங்களிலும் அதிகாரிகளும் ஒத்துழைத்தார்கள். அப்படி என்எஃப்டி சங்கம் உருவாக்கப்பட்டது. அந்த சில தோழர்களுக்கு மாற்று கருத்து இருந்தது. என்ன இப்படி அரசாங்கமே இப்படி ஒரு தொழிற்சங்கத்துக்கு அதே முன்னின்று அமைப்பதற்கு உதவி செய்கின்றது, அந்த தொழிற்சங்கம் உருப்படியாக பணியாற்ற முடியுமா? இது ஒரு முதலாளித்துவ வர்க்கத்தினுடைய அரசாங்கம் ஆயிட்டு அப்படி இருக்கும்போது அவர்களும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு தொழிற்சங்க இயக்கம் அது ஒன்றுபட்டு இருந்தாலும் அது பயன்படுமா என்கின்ற ஐயப்பாடு குறிப்பாக எங்களை போன்ற தோழர்கள் மத்தியில் அந்த ஐயப்பாடு ஒரு சிறு தோழர்களுக்கு இருந்தது. அந்த ஐயப்பாட்டை தீர்ப்பதற்காக நாங்கள் எங்களது தலைவருக்கு சென்றோம். அந்த தலைவர் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டார்கள். அவருடைய பெயரை குறிப்பிடுவதற்கு இப்போது நான் தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. நமது இந்தியாவினுடைய தொழிற்சங்க மிக பெரும் தலைவர்கள் ஒருவரான தோழர் டாங்கேயிடம் சென்றோம். அவர் ஒன்றை குறிப்பிட்டார். என்ன குறிப்பிட்டார் என்றால், எங்கள் மத்தியில் இரு கருத்துக்கள் இருந்தது. அப்பொழுது ஒரு கேள்வியை எழுப்பினார். சரி, அரசாங்கத்தினுடைய திட்டம் குப்பையில் தூக்கி எறிந்து விடலாம், நீங்களாக உங்கள் மத்தியில் ஒரு திட்டத்தை உருவாக்கி எல்லோரையும் ஒன்றுபடுத்தி விடுவீர்களா என்று கேட்டார். அதற்கு கருத்து வேறுபாடு கொண்ட தலைவர்கள் அல்லது தோழர்கள் எந்த விதமான பதிலையும் கொடுக்க இயலவில்லை. ஏனென்றால் நம்மால் மட்டும் முயற்சி செய்து எல்லோரையும் ஒன்றுபடுத்தி விட முடியும் என்ற நம்பிக்கை எவருக்குமே இல்லை. அப்பொழுது அவர் குறிப்பிட்டார், ஒரு திட்டத்தை கடவுள் கொடுக்கின்றானா சாத்தான் கொடுக்கின்றானா என்பது முக்கியம் அல்ல. ஆனால் அந்த திட்டத்தின் மூலமாக தொழிலாளர்கள் ஒன்றுபடுத்தி விட முடியுமா என்பதுதான் முக்கியம். தொழிலாளர்கள் ஒன்றுபட்டு விட்டார்கள் என்றால் அவர்கள் கிரிக்கெட்டை பற்றியும் புட்பாலை பற்றியும் அவர்கள் விவாதித்துக் கொண்டிருக்க மாட்டார்கள். எப்படி தண்ணீர் தனது வாய்க்காலை தானே தேடிக்கொள்கின்றதோ அது போன்று ஒன்றுபட்ட தொழிலாளர்கள் தங்களது பாதையை தாங்களே உருவாக்கிக் கொள்வார்கள் என்ற அறிவுரையை அவர் கூறினார். பிறகு எங்களுடைய சந்தேகங்கள் தீர்ந்தது. அரசாங்கத்துடன் உடன்படிக்கையில் கையெழுத்தாகியது. தேசிய தபால் தந்தி ஊழியர் சம்மேளனம், ஜக்ஜீவன் ராம், பாபு ஜக்ஜீவன் ராம் அவர்கள் அவர்களுடைய தலைமை உரை, துவக்க உரை ஜக்ஜீவன் ராம் அவர்களுடைய துவக்க உரை. அந்த முதல் மாநாட்டில் கலந்து கொண்ட நினைவு எனக்கு மிக பசுமையாக இருக்கின்றது. அது சொல்லப்போனால் கான்பரன்ஸ் ஆஃப் ஹை டிராமா. யாரை தலைவராக போடுவது, யாரை புரட்சியாளராக போடுவது? பல சங்கங்கள் ஒன்றாக சேர்ந்து விட்டோம். பல சங்கங்கள் ஒன்றாக சேர்ந்த பிறகு யார் தலைவர், யார் புரட்சியாளர், யாருடைய தலைமை என்பது மிக குழப்பமான ஒரு கேள்வியாக இருந்தது. பல தலைவர்களாக விரும்பினார்கள். என்னால் பல்வேறு சங்கங்களிலிருந்து வந்த தலைவர்கள் ஒவ்வொருவரும் அந்தந்த சங்கத்திற்கு மிகப்பெரும் தலைவர்களாக மதிக்கப்பட்டவர்கள் அந்தந்த சங்கத்தில். அப்படி ஒரு குழப்பமான சூழலில் எங்கள் மத்தியிலும் குழப்பம் வந்தது. யாரை தலைவராக போடுவது, யாரை பொதுச்சாளராக போடுவது. நாங்கள் மீண்டும் தோழர் டாங்கே அவர்களிடம் சென்றோம். அங்கு முடிவானதுதான் 1946 வேலைநிறுத்தத்திற்கு தலைமையாங்கிய தலைவர்களை இந்த புதிய சம்மேளனத்திற்கும் தலைவர்களாக போட வேண்டும் என்று முடிவு செய்தோம். அந்த 1946 வேலைநிறுத்தத்திற்கு தலைமை தாங்கிய இரு தலைவர்கள், ஒன்று பிஜி தால்வி, மற்றொன்று பிஎன் கோஷ். பிஎன் கோஷ் அவர்கள் கல்கத்தாவில் விஜி தால்வியுடன் எந்த விதமான தொடர்பு இல்லாமலே அந்த வேலைநிறுத்தம் நடந்தது. விஜி தால்வி அவர்கள் பாம்பே, அவர் ஒரு பாரத்லா, அவர் ஜவஹர்லால் நேருவுடன் லண்டனில் படித்தவர். அவர் சட்ட படிப்பு லண்டனில் ஜவஹர்லால் நேருவுடன் சேர்ந்து படித்த பாரத்லா. நேருவும் ஒரு பாரத்லா தான். ஆக அவரை என்எல்பிஜியினுடைய தலைவராக போட வேண்டும் என்ற முடிவு வந்தோம். ஆனால் மறுபடியும் குழப்பமாகிவிட்டது. என்ன குழப்பம்? உங்களுடைய லைஃப் ஆஃப் சங்கம் என்று ஒரு சங்கம் இருந்தது. அந்த சங்கம் பீகார், யூபி, ஒரிசா, பெங்கால் சில பகுதிகளில் ரொம்ப வலுவாக இருந்தது. அந்த சங்கத்திற்கு ஒரு தலைவர் இருந்தார். அந்த தலைவர் தன்னைத்தான் தலைவராக போட வேண்டும் என்ற உரிமை கொண்டாடினார். அதற்கு சிலர் ஆதரவாக, அவர் மிக விறுவிறுப்பாக செயல்படுபவர், போராட்டங்களுக்கு தலைமை தாங்கிய தலைவர் என்று அந்த பகுதியில் பெயர் பெற்றவர். அவர் ஒரு பெண் தலைவர். அவருடைய பெயர் நயமா ஹைதர். அவர் பீகாரை சார்ந்தவர். அவர் போட்டியிடுவதாக இருந்தது. பிறகு அவரிடமெல்லாம் பேச்சுவார்த்தைகள் நாங்கள் நடத்தி பிஜி தால்வி அவர்களை ஏகமனதாக தேர்ந்தெடுத்தோம். ஆனால் பொதுச்செயலாளருக்கு போட்டி வந்துவிட்டது. எங்களுடைய சார்பில் பிஎன் கோஷ் அவர்களை நாங்கள் முன்மொழிந்தோம். பிஎன் கோஷ் அவர்கள் 1946 வேலைநிறுத்தத்தில் கல்கத்தாவில் மக்கள் ஆதரவு அவ்வளவு பெருகியிருந்த கட்டத்தில் அனைத்து தொழிற்சங்கங்களும் சேர்ந்து இந்த வேலைநிறுத்தத்திற்கு ஆதரவாக மக்களை திரட்டி ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்தினார்கள். 500,000 பேர் அந்த பொதுக்கூட்டத்தில். அதற்கு பிஎன் கோஷ் அவர்கள் தலைமை தாங்கினார்கள். அன்று அந்த வேலைநிறுத்தத்திற்கு அவ்வளவு ஆதரவு இருந்தது. திருச்சியில் 100,000 பேரை திரட்டிய பொதுக்கூட்டம் தோழர் கல்யாண மறைந்த தலைவர் கல்யாண சுந்தரம் அவர்கள் தலைமையில் நடந்தது. இப்படி பரவலாக மக்களுடைய பேராதரவை பெற்ற தொழிற்சங்க போராட்டமாக அது அமைந்திருந்தது. ஆக நாங்கள் பிஎன் கோஷ் அவர்களை பொதுச்செயலாளராக நாங்கள் முன்மொழிந்தோம். ஆனால் மும்முனை போட்டி வந்துவிட்டது. ஒன்று ஐஎன்பிஎஸ்சியை சார்ந்தவர்கள் அவர்கள் ஒருவரை நியமித்தார்கள். நமது தபால் தந்தி தொழிற்சங்க இயக்கத்தில் நீண்ட காலமாக அனுபவம் பெற்ற தோழர் கே ராமமூர்த்தி அவர்கள் யூபிடபிள்யூ சங்கத்தினுடைய பொதுச்செயலராக இருந்தவர். அவர் இந்த ரீஅலைன்மெண்ட் திட்டத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்த முக்கியமான தலைவர்களில் ஒருவர். அவரும் போட்டி போட்டார். இப்படி மும்முனை போட்டியில் பிஎன் கோஷ் அவர்கள் 46 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவர் ஐஎன்பிஎஸ்சி நியமித்த வேட்பாளர் இருக்கின்றாரே, அவரும் ஒரு பிஎன் கோஷ் தான், பிரேந்திரநாத் கோஷ். அவருக்கு 19 ஓட்டுகளும், நமது கே ராமமூர்த்தி அவர்களுக்கு 26 வாக்குகளும் கிடைத்து அந்த ஒரு அமைப்பை, ஒரு பொதுச்செயலரை தேர்ந்தெடுத்தோம். எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால், இந்த அமைப்பு என்எல்பிடி அமைப்பு இப்படி குழப்பங்கள் இருந்த போதிலும் 1-2 ஆண்டுகளுக்குள்ளாக எல்லா குழப்பங்களையும் நமக்குள் அகற்றிவிட்டு ஒரு ஒன்றுபட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி 54 அமைத்தோம். 57 அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பில் அமைக்கப்பட்ட இந்த தொழிற்சங்கம் அந்த அரசாங்கத்தின் மீது ஒரு வேலைநிறுத்த நோட்டீஸ் கொடுத்து 1957 ஒரு வேலைநிறுத்தத்திற்கு தயாரானோம். அப்பொழுது அரசாங்கம் 2 அடக்குமுறை சட்டம் கொண்டு வந்தது. ஒன்று எஸ்மா, எசென்சியல் மெயின்டெனன்ஸ் ஆர்டினன்ஸ், அதாவது வேலைநிறுத்தத்தில் பங்கு பெற்றால் 6 மாதம் சிறை, வேலைநிறுத்தத்துக்கு தலைமை தாங்கினால் 1 ஆண்டு சிறை. இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அவசர சட்டம், அவசர சட்டம் நிறைவேற்றப்பட்டது. நாட்டினுடைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு இருக்கின்றாரே, அவரே வானொலிக்கு சென்று நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். தேசிய தபால் செஞ்சி ஊழியர் சம்மேளனம் இந்த வேலைநிறுத்த நோட்டீஸ் கொடுத்து வேலைநிறுத்தம் செய்வோம் என்று உறுதியாக இருக்கின்றார்கள். அவருடைய தலைவர்கள் என்னை வந்து சந்தித்து விட்டு போன பிறகும் கூட அவர்கள் வேலைநிறுத்தம் என்ற முடிவில் உறுதியாக இருக்கின்றார்கள். இந்த நாடு இன்று இக்கட்டான சூழ்நிலை இருக்கின்றது. நமது நாட்டினுடைய ராணுவ வீரர்கள் எல்லாம் நமது நாட்டினுடைய எல்லைகளை பாதுகாப்பதில் எவ்வளவு பெரிய இன்னல்களை அவர்கள் தாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நமது நாட்டில் உள்ள வறுமை ஏழை மக்களினுடைய குரல் ஒழித்து கேட்கின்றது. அப்படி குரல் ஒழித்து கேட்கின்ற இந்த சமயத்தில் தபால் தேதி தொழிலாளர் மட்டும் இந்த வேலைநிறுத்தம் செய்வது இந்த நாட்டிற்கு அவர்கள் இழைக்கும், அவர்கள் இந்த நாட்டிற்கு உண்மையாக இருக்கின்றார்களா, இந்த சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கு அவர்கள் ஒத்துழைக்க மாட்டார்களா என்கின்ற கேள்விகள் எல்லாம் எழுகின்றது. ஆக நாட்டு மக்களே, இந்த வேலைநிறுத்தத்திற்கு எதிராக அரசாங்கத்திற்கு உங்களுடைய பேராதரவை தர வேண்டும் என்று வானொலியில் சென்று நேரடியாக உரையாற்றினார். அப்படி நேரடியாக உரையாற்றிய ஒரு நிகழ்ச்சி, ஒரு வேலைநிறுத்தத்திற்கு எதிராக நாட்டினுடைய பிரதமரே வானொலியில் சென்று நேரடியாக உரையாற்றிய ஒரு நிலை அதற்கு பிறகும் வரவில்லை, அதற்கு முந்தியும் இருந்ததில்லை. அவருடைய ஒரு மகத்தான சக்தியாக இந்த ஒன்று விரட்டப்பட்ட NFPT இருந்தது. அது தொழிலாளர்கள் ஒன்றுபட்டு விட்டால் பிறகு வரலாறை அவர்கள் படைப்பார்கள். அன்று பார்த்தீர்கள் என்றால் 11ஆம் தேதி 1957 வேலைநிறுத்தம் செய்வதாக இருந்தோம். 11ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் நாடாளுமன்றத்தில் நமது அமைச்சராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் நமது கோரிக்கைகள் அனைத்தையும் ஒப்புக்கொண்டு நாடாளுமன்றத்தில் அறிக்கை விடுத்தார். நாம் உடனடியாக வேலைநிறுத்தத்தை வாபஸ் பெற்றோம். இதே வேலைநிறுத்தத்தை நேரவர்கள் ஆன்டி நேஷனல், ஆன்டி சோசியல், அதாவது தேச விரோத வேலைநிறுத்தம், சமூக விரோத வேலைநிறுத்தம் என்று சொல்லப்பட்ட அந்த வேலைநிறுத்தம் தொழிலாளர்கள் உறுதியாகவும் ஒற்றுமையாகவும் இருந்த காரணத்தினால் அரசாங்கம் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு விட்டது. வேலைநிறுத்தத்தை வாபஸ் பெற்றோம். வேலைநிறுத்தத்தை வாபஸ் பெற்றுவிட்டு நமது தலைவர் PN கோஷ் அவர்கள் விடுத்த அறிக்கையில் நாங்கள் வேலைநிறுத்தத்தை வாபஸ் பெற்றுவிட்டோம், ஏனென்றால் எங்களுடைய கோரிக்கைகளில் முக்கியமானவைகளை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு விட்டது. நமது நாட்டினுடைய பிரதமருடைய கூற்று உண்மை அல்ல, நாங்கள் தேச விரோதிகள் அல்ல, நாங்கள் சமூக விரோதிகள் அல்ல என்று இன்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. எங்களுடைய கோரிக்கைகளுக்காகத்தான் நாங்கள் போராடியுமே ஒழிய இந்த நாட்டிற்கு எதிராக நாங்கள் போராடவில்லை என்று அறிந்துவிட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலை அங்கு இருந்தது. அதற்கு பிறகு வரலாறு 60 வேலைநிறுத்தம், 68 வேலைநிறுத்தம் என்ற பல வேலைநிறுத்தங்கள் நடந்தன. 60 வேலைநிறுத்தத்தில் நான் கலந்து கொண்டேன். திருச்சியில் போஸ்டல் யூனியனுடைய டிவிஷனல் பிரசிடென்டாக இருந்தேன். கைது செய்யப்பட்டேன். என்னுடன் 4 தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் மூவரும் RMS சார்ந்தவர்கள். RMS மிக வலுவான சங்கம் என்றிருந்தது. அந்த சங்கத்தினுடைய தலைவர் தான் APP துளசிராம் என்பவர். அவர் UPKB சங்கத்தினுடைய தலைவராக இருந்தவர். அவர் கைது செய்யப்பட்டார். நானும் கைது செய்யப்பட்டேன். இன்னும் 2 RMS தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். 4 பேர் கைது செய்யப்பட்டோம். 4 பேரும் ஒன்றாக சிறையில் அடைக்கப்பட்டோம். 4 பேரும் ஒன்றாக ஜாமீனில் வெளியில் வந்தோம். எங்கள் 4 பேருடைய வழக்கும் ஒரே நீதிமன்றத்தில் ஒரே வழக்காக வழக்காடப்பட்டது. ஆனால் 1-2 மாதங்கள் கழித்து என்னுடைய வழக்கு மட்டும் தனியாக பிரிக்கப்பட்டது. அவர்கள் மூவரும் காங்கிரஸ் ஆதரவாளர்கள், நான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதரவாளர். எனவே வழக்கு மட்டும் தனியாக பிரிக்கப்பட்டு அதே நீதிமன்றத்தின் முன்னாக, அதே நீதிபதிக்கு முன்னால் நான் தனியாக நிறுத்தப்பட்டேன். நீதிபதியே முதலில் மேஜிஸ்ட்ரேட் முதலில் என்ன கேள்வி கேட்டார் என்றால், அந்த ப்ராசிக்யூட்டிங் இன்ஸ்பெக்டரிடம், நான்கு பேரை நீங்கள் உங்களுடைய குற்றச்சாட்டில் போட்டிருந்தீர்களே, இப்பொழுது ஒருவரை கொண்டு வந்து நிறுத்துகின்றீர்களே, இதற்கு என்ன காரணம் என்று கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், இது அரசாங்கத்தினுடைய முடிவு என்று சொன்னார். அப்ப அரசாங்கத்தினுடைய முடிவுப்படி செய்கின்ற காரணத்தினால் மேஜிஸ்ட்ரேட் அதற்கு மேல் எதுவும் கூறவில்லை. அப்பொழுது அந்த வழக்கு என்னுடைய வழக்கு மட்டும் தனியாக நடந்தது. மற்றவர்களுடைய வழக்குக்கு, அதாவது நாள் குறிப்பு தள்ளி தள்ளி ஹியரிங் மாறி 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 தேதிகள் மாற்றப்பட்டுக் கொண்டே வந்தன. இறுதியில் என்னுடைய வழக்கு மட்டும் தனியாக நடத்தப்பட்டு நான் நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டேன். வேலைநிறுத்தத்திற்கு நான் தான் தலைமை ஆகினேன், ஆனால் நீதிமன்றத்தில் நிரபராதி என்று விடுதலை செய்யப்பட்டேன். அவர்கள் மூவருடைய வழக்கையும் அனைவருடைய வழக்கையும் அரசாங்கம் வாபஸ் பெற்றுவிட்டது. என்னுடைய வழக்கு மட்டும் நடந்தது. இங்கு கோவையில் துவாரகநாத் என்று ஒரு தலைவர், நம்ம தபால் போஸ்டல் யூனியனுடைய தலைவர் ஒருவர் இருந்தார். அவர் ஊட்டியில் பணியாற்றிக் கொண்டிருந்தார். அவர் கைது செய்யப்பட்டார். அவர் கைது செய்யப்பட்டு உடனே கொண்டு வந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னால் நிறுத்தினார்கள். உடனடியாக அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு கன்விக்ஷன் ஆகி 3 மாத கடுங்காவலில் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். பிறகு சில நாட்கள் கழித்து அவரும் ஜாமீனில் வெளியில் வந்தார். அப்படிப்பட்ட ஒரு கடுமையான சூழல், அப்படிப்பட்ட சூழல் 1960 இருந்தது. நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள், என்னுடைய வீடு இருந்த அந்த தெருவிலேயே ஒருவரும் நடக்க மாட்டார்கள். யார் நடக்க மாட்டார்கள்? நமது மத்திய அரசு பணியாளர்கள், தபால் தந்தி துறை தொழிலாளர்கள், யாருமே என்னுடைய தெருவிலேயே நடப்பதை நிறுத்தி விட்டார்கள். அவ்வளவு கெடுபடியான நிலை. அரசாங்கத்தை எதிர்த்து போராடுவது என்பது மிக சுலபமான காரியம் அல்ல. ஆயினும் 5 நாட்கள், தோழர் பட்டாபி குறிப்பிட்டது போன்று 5 glorious days, 5 மகத்தான நாட்கள் என்று. அதுவும் நாடு எழுவிய முதல் வேலை நிறுத்தம், சுதந்திர இந்தியாவில் நாடு எழுவிய முதல் வேலை நிறுத்தத்தை நடத்திய பெருமை நம்மைத்தான் சாரும். இப்படி நாடு எழுவிய வேலை நிறுத்தங்கள் நடந்தது மிகப்பெரிய அபூர்வமாகத்தான் நடந்திருக்கின்றது. அதில் முன்னணி வகித்தது தபால் தந்தி தொழிலாளர் இயக்கம். ஆக இன்று அந்த வரலாற்றை பற்றி திரும்பி பார்க்கும் பொழுது மிக மிக பெருமை உணர்வும் கொள்ளக்கூடியவனாக நான் இருக்கின்றேன். அன்று நான் நீதிமன்றத்தில் விடுதலை செய்யப்பட்ட பிறகும் கூட நமது இலாக்கா என்னுடைய சஸ்பென்ஷனை உடனாக நீக்கிவிட்டு மறுநாளே என்னை மீண்டும் சஸ்பென்ஷனில் வைத்து என் மீது இலாக்கா குற்றச்சாட்டுகளை முன்வைத்து விசாரணை நடத்தி இறுதியில் என்னை டிஸ்மிஸ் செய்தார்கள். எனது விசாரணையை திருச்சியில் நடத்தினால் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம், அதாவது சட்ட ஒழுங்கு, இந்த பிரச்சனை ஏற்பட்டுவிடும் என்று சொல்லி, நான் திருச்சியில் பணியாற்றிக் கொண்டிருந்தவன், எனது என்கொயரி ஆபீசர் திருச்சியை சார்ந்தவர், எனது இந்த எல்லா சாட்சிகளும் திருச்சியை சார்ந்தவர்கள். ஆனால் எல்லோரும் புதுக்கோட்டைக்கு கொண்டு செல்லப்பட்டோம். புதுக்கோட்டையிலும் நகரத்திற்குள் நடத்தாமல் நகரத்திற்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு டிராவலர்ஸ் பங்களாவில் கொண்டு போய் வைத்து என்னுடைய விசாரணை நடத்தினார்கள். ரொம்ப ஆச்சரியப்படுவீர்கள் நீங்கள் இன்றிருக்கக்கூடிய நிலையும் அன்றிருந்த நிலையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மிக ஆச்சரியமாக இருக்கும். 1960 அந்த விசாரணை
இலாக்கா விசாரணை நடத்தப்பட்டது. எடுத்த எடுப்பிலேயே நீங்கள் இப்படி குற்றம் செய்திருக்கின்றீர்களே, நீங்கள் அதை ஒப்புக்கொள்கின்றீர்களா என்று விசாரணை அதிகாரி கேட்டார். ஆம் ஒப்புக்கொள்கின்றேன். நீதிமன்றத்தில் நீங்கள் விடுதலை பெற்று விட்டீர்களே, அது நீங்கள் நீதிமன்றத்தை அல்லவா கேட்க வேண்டும். அங்கு நீங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடவில்லை என்று அங்கு கூறியிருக்கின்றீர்களே, நான் கூறவில்லை. உங்களது இலாக்கா என்னை சஸ்பெண்ட் செய்துவிட்டது. என்னை சஸ்பெண்ட் செய்துவிட்ட பிறகு நான் எப்படி வேலைநிறுத்தத்தில் ஈடுபட முடியும் என்று எனது வழக்குரைஞர் அங்கு நீதிமன்றத்தின் முன் வாதாடி, உங்களுடைய சஸ்பென்ஷன் உத்தரவு இருக்கின்றது, அந்த உத்தரவை நீதிமன்றத்திற்கு கொடுத்தார். அந்த உத்தரவின் பிரகாரம் வேலைநிறுத்தம் தோன்றுவதற்கு முன்னதாகவே என்னை சஸ்பெண்ட் செய்துவிட்டீர்கள். ஆகலால் நான் வேலைநிறுத்தத்தில் பங்கு பெறுவதற்கு வாய்ப்பில்லாமல் செய்துவிட்டது என்று நீதிமன்றம் கருதி என்னை விடுவித்து விட்டது. இங்கு நீங்கள் என்னிடம் நேரடியாக கேள்வி கேட்கின்றீர்கள். என் மீது ரெண்டு குற்றச்சாட்டு, ஒன்று வேலைநிறுத்தத்தில் பங்கு பெற்றேன் என்பது, மற்றொன்று வேலைநிறுத்தத்திற்கு தலைமை தாங்கி தூண்டிவிட்டேன் என்பது. ரெண்டு குற்றச்சாட்டு நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள். ரெண்டும் உண்மைதானே? நான் தானே வேலைநிறுத்தத்திற்கு தலைமையாகிறேன் என்றேன். அவருக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது. அப்ப என்ன செய்வது, என்ன செய்வது? நீங்கள் விசாரணை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் இவ்வளவு பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இங்கு திருச்சியை விட்டு இங்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் எல்லாம் அமைதியாக போராடக்கூடியவர்கள் என்று அவரிடம் குறிப்பிட்டேன். அப்படி என்றால் நீங்கள் கையெழுத்து போடுவீர்களா என்றார். கையெழுத்து போடுகின்றேன், குற்றச்சாட்டை ஒப்புக்கொள்கின்றேன் என்று கையெழுத்து போட சொன்னால் கையெழுத்து போட்டேன். பிறகு நான் டிஸ்மிஸ் ஆனேன். இது அருகில் நடந்த நிகழ்ச்சி. இன்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நமது என்எப்பிடியுடைய செக்ரட்டரி ஜெனரல் தோழர் பி எஸ் ஆர் ஆஞ்சநேயுலு டெல்லியில் கைது செய்யப்பட்டு விலங்கிடப்பட்டார், விலங்கு ஊட்டினார்கள் அவருக்கு. நாங்கள் கூட மிக பெருமையாக எ லயன் இன் செயின்ஸ் என்று அவரை பற்றி பெருமையாக நாங்கள் குறிப்பிடுவது உண்டு. எ லயன் இன் செயின்ஸ், அப்படிப்பட்ட கடுமையான அடக்குமுறை நடந்தது. 68 ஒரே ஒரு நாள் தான் வேலைநிறுத்தம். அந்த ஒரு நாள் வேலைநிறுத்தத்தில் நான் வேலைநிறுத்தம் தோன்று, நான் செக்ரட்டரி ஜெனரலாக இருந்தேன். அந்த வேலைநிறுத்தம் தோன்றுவதற்கு ஒரு நாளைக்கு முன்னதாகவே நான் கைது செய்யப்பட்டேன். நான் கைது செய்யப்பட்டேன் என்று தெரிந்தவுடன் மறுநாள் காலை ஒரு நாளைக்கு முன்னதாகவே வேலைநிறுத்தம் தொடங்கிவிட்டது. டெல்லி முழுவதும் அனைத்து தபால் தந்தி அலுவலகங்களும், அனைத்து டெலிபோன் எக்ஸ்சேஞ்சுகளிலும், அனைத்து அஞ்சல் அலுவலகங்களிலும் நமது ஊழியர்கள் வாக் அவுட் செய்து வெளிநடப்பு செய்து வெளியில் வந்து அமர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்து வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டார்கள். நான் தீகார் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டேன். நான் காலையில் கொண்டு போய் அடைக்கப்பட்டேன் ஒரு 11 மணி அளவில். ஆனால் மாலையில் ஒரு 5 மணி அளவில் நான் இருந்த அந்த வளாகத்திற்கு வெளியில் அடுத்த பக்கத்தில் இருந்த வளாகத்தில் மிக பெரும் கோஷங்கள் கேட்கப்பட்டன. அந்த கோஷங்கள் என்ன, பிடி என்ன புகார், இன்குலா ஜிந்தாபாத் அப்படின்னு, என்ன பிடி அருகே விடுத்து விட்டோம், புரட்சி ஓங்குக, நம்ம தோழர்கள் 2000 பேர் கைது செய்யப்பட்டு சிறைக்கு கொண்டு வரப்பட்டார்கள். அந்த சிறைக்கு கொண்டு வரப்பட்ட தோழர்கள் அந்த கோஷங்களை எழுப்பிக் கொண்டே இருந்தார்கள். நான் அவர்களை சந்திக்க வேண்டும், பார்க்க வேண்டும், என்னால் பார்ப்பதற்கு வாய்ப்பில்லையே என்று அங்கு இயங்கிக் கொண்டிருந்தேன் எனது வளாகத்தில். இறுதியில் அங்கு என் கூட அந்த வளாகத்தில் இருந்த சிறை கைதிகள் 2-3 பேர் என்னை அழைத்துச் சென்று ஒரு பெரிய வாட்டர் டேங்க் இருந்தது, அந்த வாட்டர் டேங்க் மேல் என்னை ஏற்றி விட்டார்கள். அந்த பக்கம் வளாகம். அப்ப அந்த பக்கத்தில் இருந்த நமது தோழர்கள் என்னை பார்த்தவுடன் அவர்களுக்கு உற்சாகம் மேலும் பொங்கி வழிந்தது. ஏறத்தாழ ஒரு 15 நிமிடங்கள் அந்த வாட்டர் டேங்க் மீது நான் நின்று கொண்டிருந்து அங்கு கோஷங்கள் எழுப்பப்பட்டு கொண்டிருந்தது. அதாவது என்எப்பிடியினே புகாரா, இன்குலா ஜிந்தாபாத் என்று. ஒரு 7-8 நாள் சிறையில் இருந்தோம். 2வது நாள் சிறைச்சாலையில் இருந்த நிலைமை மிக கடும் மோசமாக இருந்த காரணத்தினால் நானும் தோழர் மதுசூதன், மத்திய அரசு மகா தமிழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்று தோழர் மதுசூதன், நாங்கள் இருவரும் நிலைமை மிக மோசமாக இருக்கின்றது. ஏறத்தாழ 2000 தொழிலாளர்கள் கொண்டு வந்து அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். எந்த வசதியும் கிடையாது, கழிப்பிட வசதி கிடையாது. முதல் உணவை அவர்கள் உண்டு பார்த்த உடனேயே, சாப்பிட்டு பார்த்த உடனே எல்லோரும் தொய்து விட்டார்கள். ஏனென்றால் அந்த சப்பாத்தியில் கல்லும் மண்ணும் கலந்திருந்தது. அவ்வளவு மோசமான நிலைமை. ஆக நாங்கள் இருவரும் என்ன முடிவு செய்தோம் என்றால், உண்ணாவிரதம் மேற்கொள்வது என்று சொல்லி எழுத்து வடிவமாக அந்த ஜெயில் சூப்பரண்டுக்கு ஒரு கடிதத்தை கொடுத்தோம். நாளைக்கு இந்த நிலைமை மாறாவிட்டால் நாங்கள் உண்ணாவிரதம் மேற்கொள்வோம் என்று சொல்லி ஒரு கடிதம் கொடுத்தோம். அன்று ஜனசங்கனுடைய நிர்வாகம், எங்க அதாவது மெட்ரோபாலிட்டன் கவுன்சில், டெல்லி அசம்பிளி சட்டமன்றம் கிடையாது, மெட்ரோபாலிட்டன் கவுன்சில், அதில் பெரும்பான்மையாக இருந்தது ஜனசங்கம் என்று. ஜனசங்கத்தினுடைய தலைவர்கள் உடனடியாக சிறைச்சாலைக்கு வந்து எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் செய்து கொடுப்பதாக அவர்கள் ஒப்புக்கொண்டு, அந்த அடிப்படையில் வெளியிலிருந்து காய்கறிகள் எல்லாம் வருவது, நாங்களே உணவு சமைத்துக் கொள்வது, கழிப்பறைகள் ஒரு 20 கழிப்பறைகளை புதிதாக டெம்பரரியாக அந்த அமைப்பு கொடுப்பது என்றெல்லாம் முடிவு செய்து பிற உண்ணாவிரதத்தை நாங்கள் வாபஸ் பெற்றோம். அவ்வளவு கடுமையான சூழல் 68 கூட இருந்தது. 68 கூட அவ்வளவு கடுமையான சூழல் இருந்தது. ஆக அவர்களெல்லாம் கடந்து வந்திருக்கின்றது தபால் தந்தி தொழிற்சங்க இயக்கம். இன்று இருக்கக்கூடிய நிலைமை பல சங்கங்களாக புலப்பட்டு சிதறி கிடக்கக்கூடிய இந்த நிலைமையில் நான் பாபு தாரப்பாலா அவருடைய உரையை 1920 லாகூர் மாநாட்டில் பாபு தாரப்பாலா அவர்கள் ஆல் இண்டியா போஸ்டல் அண்ட் ஆரம்ப சங்கத்தினுடைய முதல் மாநாட்டினுடைய உரை, மகத்தான உரை. தோழர் பட்டாபி குறிப்பிட்டது போன்று அந்த வரலாற்று உணர்வு இந்தியாவில் அதிகம் கிடையாது. சென்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி சொல்லப்போனால், மேலே கால் மார்க்ஸ் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள், அவர்களே எழுதியிருக்கின்றார்கள். இந்தியாவிற்கு வரலாறே கிடையாது, குறைந்தபட்ச வரலாறு கூட கிடையாது. இந்தியா ஹஸ் நோன் ஹிஸ்டரி அட் ஆல், நோன் நோன் ஹிஸ்டரி என்று அவரே எழுதிவிட்டார். இந்த நாட்டிற்கு வரலாறு கிடையவே கிடையாது. நமது நாட்டினுடைய வரலாற்றை எழுதியவர்கள் ஐரோப்பியர்கள், சமஸ்கிருதம் கற்ற ஐரோப்பிய அறிஞர்கள், சமஸ்கிருதம் கற்ற இந்திய அறிஞர்கள், அதாவது பிராமணர்கள். மற்றவர்களுக்கு சமஸ்கிருதம் தெரியாது, பிராமணர்கள் அனைவருக்கும் கூட சமஸ்கிருதத்தில் புலமை கிடையாது. ஆக சமஸ்கிருதத்தில் புலமை கொண்ட பிராமணர்களும் சமஸ்கிருதம் கற்றறிந்த ஐரோப்பியர்களும், குறிப்பாக ஜெர்மானியர்கள், ஆங்கிலேயர்கள், இங்கு ஆங்கிலேயர்கள் அதிகாரிகளாக இருந்த ஆங்கிலேயர்கள், இவர்கள் தான் நமது நாட்டினுடைய வரலாற்றை கட்டமைத்தார்கள். அதற்கு முன்பு வரலாறே கிடையாது. மிகவும் ஆச்சரியப்படுவீர்கள், அலெக்சாண்டர் மகத்தான் அலெக்சாண்டர், அலெக்சாண்டர் தி கிரேட் இந்தியாவை படையெடுத்து வந்தாரே, அதை பற்றி எந்த குறிப்பும் எந்த இந்திய மொழியிலும் கிடையாது. எப்படி அவர் படையெடுத்து வந்தார் என்று வரலாற்றில் இடம்பெற்றிருக்கின்றது என்று கேட்டீர்கள் என்றால், கிரேக்க நாட்டினுடைய வரலாற்றில் இடம்பெற்றிருந்த காரணத்தினால் நமது நாட்டினுடைய வரலாற்றை எழுதியவர்கள் அலெக்சாண்டர் இந்தியாவை படையெடுத்து வந்தார், புலரசு அந்த மன்னரை தோற்கடித்தார் என்று அவர்கள் அந்த கிரேக்க நாட்டினுடைய அந்த வரலாற்றில் இருந்து அவர்கள் இந்த உண்மைகளை எடுத்து நமது வரலாற்றுடன் சேர்த்தார்கள். நமது நாட்டில் எந்த விதமான குறிப்பும் கிடையாது. ஆக இப்படிப்பட்ட ஒரு நாடு, மக்களுக்கும் சென்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி கிடையாது. ஆக அந்த சூழலில் நாமும் எந்த விதமான ஒரு முழு ஒரு வரலாற்று உணர்வு கொண்டவர்களாக இருக்கவில்லை. ஆனால் அன்று பாபு தாரப்பால் அவர்கள் ஆற்றிய உரையினுடைய ஒரு பகுதியை மட்டும், கடைசி பகுதியை மட்டும் படித்து நான் முடிக்க விரும்புகின்றேன். ரொம்ப ஆச்சரியப்படுவீர்கள் இந்த உரை. உழைப்பே செல்வம், அதாவது லேபர் இஸ் வெல்த், உழைப்பே செல்வம். 1920 இவருடைய உரை. அந்த கம்யூனிஸ்ட் கட்சி கிடையாது என்று அவர் குறிப்பிட்டார். மார்க்சிய நூல்கள் இந்தியாவிற்குள் வருவது தடை செய்யப்பட்டிருந்தது. மார்க்சிய நூல்களும் இந்தியாவிற்குள் வரவில்லை. பாரதியார் போன்றவர்கள் அவர்கள் ரஷ்ய புரட்சியை பற்றி அவர்கள் பாடல்கள் இயற்றியது அன்றாட பத்திரிகைகளில் வந்த செய்திகளின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு தெரிந்ததுமா யுவ புரட்சி என்று பாரதி பாடினார். இங்கு ஆங்காங்கு சிலர் கம்யூனிஸ்டின்பால் ஈர்க்கப்பட்டது. சென்னையில் சிங்காரவேலர், அதுபோன்று கல்கத்தாவில் முசாஃபர் அகமல், பம்பாயில் எஸ் ஏ டாங்கே போன்ற கம்யூனிஸ்ட் முன்னாடிகள், அவர்கள் கம்யூனிஸ்டின்பால் ஈர்க்கப்பட்டதும் அங்கிருந்து வெளியிலிருந்து வந்த மார்க்சிய நூல்களை கற்றறிந்த அல்ல. பொதுவாக ருசிய புரட்சியை பற்றி கேள்விப்பட்டு, தொழிலாளி வர்க்க புரட்சியை பற்றி கேள்விப்பட்டு அவர்கள் இங்கு கம்யூனிஸ்டின்பால் ஈர்க்கப்பட்டார்கள். ஆனால் பாபு தாரப்பாளைய வரலாற்றில் அவர் கம்யூனிஸ்டின்பால் ஈர்க்கப்பட்டதாக எந்த விதமான குறிப்பும் நமக்கு கிடையாது. பாபு தாரப்பாளைய அவருடைய மகனை சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது, கல்கத்தாவில் சந்திக்கும் வாய்ப்பு. அப்பொழுது இந்த கேள்வியை நாங்கள் கேட்டோம். கே ஜி போஸ் நான் எல்லாம் சேர்ந்து நான் கல்கத்தாவிற்கு அந்த காலத்தில் செல்லும் பொழுது, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி தொழில்படுவதற்கு முன்பதாக கல்கத்தாவிற்கு செல்லும் பொழுதெல்லாம் கே ஜி போஸ் அவருடைய வீட்டில் தான் நான் விருந்தினராக இருப்பது வழக்கம். மற்றொரு தோழர் ஒருவர் இருந்தால் அஜய்குமார், அஜய்குமார் என்று மற்றொரு தோழர் ஒருத்தர் இருந்தார். அவர் வக்கீல், அவரும் நமது தபால் தந்தி இயக்கத்தில் பணியாற்றியவர். அவருடைய வீட்டிலும் நான் தங்குவது உண்டு. ஆனால் பிளவுக்கு பிறகு உறவுகள் மோசமடைந்தன, அது வேறு கதை. ஆனால் அன்றே தாரப்பாக அவர்கள் இப்படிப்பட்ட உரையாற்றியிருக்கின்றார் என்பது நமக்கு வியப்பூட்டுகின்றது, நம்மை உண்மையிலேயே ஆச்சரியத்தில் மூழ்கடிக்கின்றது. உழைப்பே செல்வம், உழைப்பில்லாவிட்டால் எங்கிருந்து செல்வம் வரும்? இன்று இருக்கிற நிலைமையுடன் ஒப்பிட்டு பாருங்கள். இன்று கடுமையான தாக்குதல் உழைப்பவர்கள் மீது, ஏழை எளிய மக்கள் மீது. நீங்கள் பொறுத்து பார்க்கத்தான் போகின்றீர்கள். தொழில் மதியவர்கள் குறிப்பிட்டார்கள், எந்த கட்சி ஆட்சிப்படி செய்தால் என்று. அப்படி அல்ல, இன்று ஆட்சிக்கு வந்திருப்பவர்கள் யாருடைய பிரதிநிதிகள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இன்று ஆட்சிக்கு வந்திருப்பவர்கள் கார்பரேட்டுடைய பிரதிநிதிகள். ஆக அந்த கார்பரேட்டுடைய கொள்கைகளை அவர்கள் இங்கு நிறைவேற்றுவார்கள். அமெரிக்காவில் கார்பரேட்டுகள் தான் அமெரிக்க அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை நிர்ணயிக்கின்றன. அதுபோன்று இந்தியாவில் கார்பரேட்டுகள் அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை நிர்ணயிக்கும். அடானிக்கு 100 கோடி டாலர் கடனாக கொடுக்க போகின்றது ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா. ஆஸ்திரேலியாவுக்கு சென்றிருந்தார் நமது நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி. அங்கு ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் அவருடைய வலியுறுத்தம் அமர்ந்திருந்தவர் அடானி. அந்த அடானிக்கு இப்பொழுது 62,000 கோடி ரூபாய் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா அவருக்கு கடன் வழங்கப் போகின்றது. எதற்காக கடன் வழங்கப் போகின்றது? இந்தியாவில் தொழில் தோற்றுவதற்காக அல்ல, இந்தியாவில் ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்காக அல்ல. ஆனால் ஆஸ்திரேலியாவில் குயின்ஸ்லாந்து மாநிலத்தில் நிலக்கரி சுரங்கம் அதிகமாக இருக்கின்றது. அந்த நிலக்கரி சுரங்கத்தை அவர் அதாவது எந்த அளவிற்கு அங்கிருந்து நிலத்தை எடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு எடுப்பதற்கான ஒரு தொழிலை, ஒரு சுரங்க தொழிலை அவர் அமைக்க வேண்டும் என்பதற்காக இந்தியாவினுடைய பணம் கடனாக கொடுக்கப்படுகின்றது. ஆக கார்பரேட்டுடைய அரசாங்கம் இப்பொழுது பாருங்கள், அந்த அடானி தான் நரேந்திர மோடி அவர்களுக்கு தன்னுடைய சொந்த விமானத்தை அவர் கொடுத்து தேர்தல் பிரச்சாரம் முழுவதும் அந்த விமானத்தின் மூலமாகத்தான் அவர் பயணித்தார். அவர் எங்கு சென்றாலும், தேர்தலுக்கு எங்கு சென்றாலும் இரவு நேரம் குஜராத் அகமதாபாத்துக்கு திரும்பி வந்து விடுவார். அவ்வளவு வசதிகள் அவருக்கு செய்து கொடுக்கப்பட்டன என்றால் அவர் யாருடைய பிரதிநிதி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அவர் ஆர்எஸ்எஸ்ஸால் நியமிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் எந்த வர்க்கத்தினுடைய பிரதிநிதி என்பதை நாம் கவனிக்க வேண்டும்.
உழைப்பு இல்லாவிட்டால் எங்கிருந்து செல்வம் வரும்?
உழைப்பில் ஈடுபடாத முதலாளிகள் சமுதாயத்தின் இரத்தத்தை உறிஞ்சும் இரத்த காட்டேரிகள்.
எவ்வளவு வேகமாக பேசியிருக்கின்றார்கள் பாருங்கள். போஸ்டல் அண்ட் ஆர்எம்எஸ் யூனியனுடைய அகில இந்திய மாநாட்டில் இந்த உரைக்காகத்தான் அவர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டார்.
ரத்தத்தை உறிஞ்சும் காட்டேரிகள், உழைப்பாளர் உற்பத்தி செய்யும் செல்வத்தினால் கொடுத்து வரும் புல்லுண்ணிகள், ஒட்டுண்ணிகள். தொழிலாளர் உற்பத்தி செய்யும் செல்வத்தை அபகரித்துக் கொண்டு உற்பத்தி செய்பவர்களை பிச்சைக்காரர்களாக கருதி அவர்களுக்கு சிறு சிறு துண்டுகளை ஊதியமாக தருகின்றனர். ஆதலால் நாம் வர்க்க உணர்வு நமக்கு வேண்டும், கிளாஸ் கான்சியஸ்னஸ், வர்க்க உணர்வு பெற வேண்டும். ஒரு வலுவான வர்க்க உணர்வே நமது முதல் அவசிய தேவை. நமக்கு தனிப்பட்ட தகராறுகள் இருக்கலாம், நம்மை பிளவுபடுத்தும் சபலங்களுக்கு நம்மை பிளவுபடுத்த சபலங்களுக்கு நாம் இணையாகாமல் நமது உறுதியை வலுப்படுத்த வேண்டும். நமது வர்க்கத்திற்கு துரோகம் விளைவிப்பதை எதிர்த்து முறியடிக்க வேண்டும். ஆதலால் வலுவான வர்க்க உணவில்லாமல் நமது தொழிற்சங்க அமைப்பின் வலுவை மேம்படுத்த முடியாது. அமைப்பு ரீதியாக ஒற்றுமை திரட்டப்பட வேண்டும், லட்சிய பிடிப்புடன் திரட்டப்பட வேண்டும். ரெண்டு, வர்க்க உணர்வு வேண்டும், நமது ஒற்றுமை திரட்டப்பட வேண்டும், அந்த ஒற்றுமைக்கு ஒரு லட்சியம் பிடிக்க வேண்டும். இந்த மூன்று கோஷங்களையும் அன்று 1920 பாபா தாரபாலா முகர்ஜி அவர்கள் அங்கு வெளியிட்டார்கள். பார்த்தன் அவர்கள் 1906. ஆனால் இது போன்ற ஒரு தத்துவார்த்த நிலையை நமக்கு எடுத்து கொடுத்திருக்கக்கூடிய நமது முன்னோடி பாபு தாரபாலா அவர்கள், வர்க்க உணர்வு பெற வேண்டும், வர்க்க ஒற்றுமை நமக்கு வேண்டும், சிறு சபலங்களுக்கு நாம் இணையாகக்கூடாது, தனிப்பட்ட தகராறுகளுக்கு நாம் இணையாகக்கூடாது, அந்த வர்க்கத்தை வர்க்க ஒற்றுமையை மேம்படுத்த வேண்டும், அந்த வர்க்க ஒற்றுமை ஒரு லட்சிய பிடிப்புடன் இருக்க வேண்டும் என்கின்ற போதனையை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இந்த போதனையை புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்வதற்கு நமது தோழர்களை எல்லாம் நாம் தயார்படுத்த வேண்டும். இப்பொழுது உங்களை பார்க்கும் பொழுது எல்லோருமே முதியவர்களாகத்தான் இருக்கின்றீர்கள், இளைஞர்கள் கிடையாது. ஏனென்றால் இளைஞர்களை வேலைக்கு எடுப்பதில்லை. நீங்கள் எல்லோரும் பலர் அநேகமாக 2 ஆண்டுகள், 3 ஆண்டுகள், 5 ஆண்டுகளில் ஓய்வு பெறக்கூடிய நண்பர்களாகத்தான் எனக்கு படுகின்றது. ஆக நீங்கள் ஓய்வு பெற்று விட்டாலும் பாபு தாராபாதா அவர்களுடைய அந்த அறிவுரை இருக்கின்றது அல்லவா, அது மார்க்ஸா ஏங்கல்ஸா அல்லது வேறு எவரா என்று நீங்கள் பார்க்க வேண்டாம். ஆனால் இந்த தத்துவார்த்த நிலைக்கு யார் உதவுகின்றார்களோ அவர்களை சரியான முறையில் அடையாளம் கண்டு நமது வர்க்க ஒற்றுமையை உருவாக்க வேண்டும். அந்த வர்க்க ஒற்றுமையை உருவாக்குவதற்கு உங்களது பிஎஸ்என்எல்லில் உங்களுடைய இந்த தொழிலில் ஒரே ஒரு சங்கம் உருவாக்குவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதற்காக எவ்வளவு விட்டுக் கொடுக்க வேண்டும் என்றாலும் விட்டுக் கொடுக்கலாம். எப்படி நமது வரலாறு நமக்கு பாடங்களை கற்பித்ததோ அதுபோன்று நீங்கள் ஒரே ஒரு சங்கத்தை உருவாக்குவதற்கு அனைவருடனும் பேச்சுவார்த்தை நடத்தி தகராறுகளை மறந்து பகமைகளை மறந்து ஒரு ஒன்றுபட்ட தொழிற்சங்க இயக்கத்தை நீங்கள் உருவாக்குவதே இந்த 60வது ஆண்டு நிறைவேறும் என்று உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய செய்தியாக கொடுத்து இதுவரை பொறுமையாக கேட்டுக் கொண்டிருந்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் மாவட்ட